الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الذين غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم لا يدخل الجنة نمام أو كما قال عليه الصلاة والسلام صدق النبي صلى الله عليه وسلم على وجه أرول علنم நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மகுஃபரத்தும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வழியே எனக்கு அப்பால் உங்களுக்கும் அசூய சென்று நல்ல உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலி செல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, உன்னதமான ஜும்ஆவுடைய நாளையில் அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய மாளிகையில எம்மை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. மாண்பான ஒரு மாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் இறைவன். 12 மாதங்களை அல்லாஹ் எங்களுக்காக படைத்தான். மனிதன் அவருடைய வாழ்வை கச்சிதமாக திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக என்று வானத்தையும் பூமியையும் படைத்தானோ அன்றே மனிதனுக்காக 12 மாதங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த 12 மாதங்களும் 4 மாதங்கள் கண்ணியமான புனிதத்துவங்கள் நிறைந்த மாண்புகள் நிறைந்த மாதங்களாக அல்லாஹுவால் எங்களுக்கு இணங்காட்டப்பட்டிருக்கிறது. அந்த 4 கண்ணியமான மாதங்களில் ஒன்று முஹர்ரமுடைய மாதம், 2வது ரஜபுடைய மாதம், 3வது நாம் இருக்கக்கூடிய துல்கஅதாவுடைய மாதம், 4வது இறுதியுமான மாதம் தான் துல்ஹஜ்ஜுடைய மாதம். அந்த அடிப்படையில் துல்கஅதாவுடைய மாதம் என்பது புனிதத்துவங்கள் நிறைந்த அன்பான கண்ணியமான மாதங்களாக இருக்கின்றன. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்தான நோன்பிற்கு பிறகு அதிகமான நோன்புகள் நோற்ற ஒரு காலம் இருக்கும் என்றால் கண்ணியமான இந்த 4 மாதங்களில் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள். ஃபர்தான தொழுகைக்கு பிறகு அதிகமான நபிலான சுன்னத்தான உபரியான அமல்கள் இந்த உலகத்திலே செய்திருக்கின்றார்கள் என்றால் கண்ணியமான இந்த 4 மாதங்கள் அவ்வப்போது வந்து செல்லுகின்ற போது சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண்ணியமான மாதங்கள் வந்து செல்லுகின்ற போது பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக, இரவெல்லாம் அல்லாஹுவை நின்று வணங்கக்கூடியவர்களாக இந்த 4 மாதங்களின் நன்மைகளை கொண்டு அழகுபடுத்தி அலங்கரித்து அல்லாஹ்விடத்தில் வழியனுப்பி வைத்திருக்கிறார்கள். காலம் வந்திருக்கிறது புத்திசாலிகளாக இந்த மாதத்தை நாம் அடைந்து அதனை நல்ல முறையில் பயன்படுத்தி இறைவனிடத்தில் நாம் வழியனுப்பி வைப்போமையாக இருந்தால் இந்த மாதத்தில் யாரையெல்லாம் அல்லாஹ் நட்பாக்கியங்கள் நிறைந்த மனிதனாக ஏற்றுக்கொண்டானோ அந்த மக்களின் நம்மையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மனிதனை அல்லாஹ் படைத்தான். மனிதனுடைய உள்ளத்திலே பலவாறான நோய்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், மனிதனுடைய உள்ளங்களிலே நோய்கள் இருக்கின்றன. அந்த நோய்களை 2 வகையாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று உடல் நோய், இன்னும் ஒன்று இருக்கிறது உள நோய். அதுதான் உள்ளத்திலே ஏற்படுகின்ற நோய்கள். உடலிலே நோய் வந்து விட்டால் வைத்தியரிடத்திலே சென்று அதற்கு சிகிச்சை பெற்று நாம் சுகமடையலாம், குணமடைந்து விடலாம். மருந்துகள் மாத்திரைகளை குடிக்கின்ற போது உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், உடல் தெம்பாகிவிடும், பழைய நிலைக்கு நாம் மாறிவிடலாம். ஆனால் உள்ளத்திலே நோய் வந்து விட்டால் யாரிடத்திலே செல்லுவது, எந்த மாத்திரைகளை குடிப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உள்ளத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் பல இருக்கின்றன, அவற்றில் சிலவற்றை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன். அந்த சில உள நோய்களில் ஒன்று தான் மனிதனுடைய உள்ளத்திலே கருப்பு புள்ளிகளாக படிந்திருக்கின்றவைகள், பொய், பொறாமை, பெருமை, அநியாயம், துரோகம், மற்றவர்களுடைய குறைகளை தேடி அலசி ஆராய்வது, இப்படியான பல நோய்கள் மனித உள்ளங்களிலே நிறைந்து காணப்படுகின்றன. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற இப்படியான பாவ கரைகளில் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடிய ஒன்று பொறாமை. நாங்கள் அதிகமாக ஓதுகின்ற ஒரு சிறிய சூரா தான் குல் அஊது பிரப்பில் ஃபலக். அதனுடைய இறுதி வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், மின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸது. பொறாமைக்காரன் எந்த நேரத்தில் என்னை பார்த்து பொறாமைப்படுகிறான் என்று எனக்கு தெரியாது இறைவா. அதனால் யார் என்னை பார்த்து எந்த நேரத்தில் பொறாமைப்பட்டாலும் அவனுடைய பொறாமையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து பொறாமைப்படலாம், ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரை பார்த்து பொறாமைப்படலாம், ஒரு மாணவன் தனக்கு கற்றுத்தருகின்ற ஆசிரியர்களை பார்த்து பொறாமைப்படலாம், தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி தனக்கு தொழில் வழங்கிய தொழிலதிபரை பார்த்து பொறாமைப்படலாம். எங்கு இல்லை இந்த பொறாமை? எல்லா இடத்திலும் இருக்கிறது. யாரிடத்தில் இல்லை? எல்லோரிடத்திலும் இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்துடைய மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 சூராக்களை இந்த சமூகத்தினருக்கு அடையாளப்படுத்தினார்கள். நீங்கள் ஒவ்வொரு நாள் பஜ்ருக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத், قل اعوذ برب الفلق قل اعوذ برب الناس இந்த மூன்று சூராக்களையும் பஜருக்கு பிறகு ஓதி வாருங்கள். மக்ரீபுடைய மாலை நேரம் வரைக்கும் ஜிங்களிலிருந்தும் மனிதர்களிடத்திலிருந்து வருகின்ற பொறாமைகள், கண் சிருஷ்டிகள், கெட்ட பார்வைகள், வைத்தெரிச்சல்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். பாதுகாக்கின்ற பொறுப்பை அந்த அல்லாஹ் ஏற்றிருக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். மக்ரீபுடைய நேரம், மாலை நேரம், மக்ரீபுடைய நேரம், இதே மூன்று சூராக்களை மும்மூன்று தடவைகள் ஓதுங்கள். மறுநாள் காலை சூரியன் உதயமாகின்ற பஜிர் நேரம் வரைக்கும் இரவு நேரத்திலே வருகின்ற அனைத்து விதமான பொறாமைகளில் இருந்து, இப்படியான கெட்ட தீங்குகளில் இருந்து எல்லாம் உங்களை இரவு நேரத்திலே பாதுகாப்பான் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கேட்கிறான், அம் யஹ்சுதூன நாஸ் அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி. அல்லாஹு தஆலா எல்லோரையும் ஒரே தரத்தில் இந்த உலகத்திலே படைத்து வாழ வைக்கவில்லையே. ஒவ்வொருவருக்கு தனித்தனியான சிறப்புகளை அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறான். சில மக்களுக்கு அல்லாஹ் கல்வியின் அறிவு ஞானத்தை கொடுத்திருக்கிறான். சில மக்களுக்கு பொருளாதார பௌதீக வளத்தை அல்லாஹ் நிரப்பமாக கொடுத்திருக்கிறான். சில மக்களுக்கு நல்ல அழகை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்னும் சில மக்களுக்கு நல்ல ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்னும் சில மக்களுக்கு அழகான நல்ல பேச்சாற்றலை கொடுத்திருக்கிறான். இப்படியாக அல்லாஹ்வுடைய செல்வங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போனால் நாம் களைப்படைந்து தோற்று போய் விடுவோம். எதனை யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அல்லாஹ் அந்த மனிதனை எங்களை பார்த்து கேட்கிறான், நான் அவனுக்கு கொடுத்திருக்கிறேன், நான் கொடுத்த இந்த நிறைமத்தை பார்த்து நீ பொறாமைப்படுகிறாயா? என்னுடைய பதில், என்னுடைய சிறப்பு, என்னுடைய பேரன்பினால் அவனுக்கு நான் இதனை கொடுத்திருக்கிறேன், நான் கொடுத்தவற்றை நீ தவறு என்று பார்க்கிறாயா? அவனை விட உனக்கு எத்தனையோ பல நிறைமத்துக்களை தந்திருக்கிறேன், நீ அதனை கொஞ்சம் கூட சிந்தித்து பார்ப்பதில்லையே. மற்றவர்களை பார்ப்பதிலும், மற்றவர்களை பார்த்து பார்த்து பொறாமைப்படுவதிலேயுமே மனிதன் அவனுடைய உள்ளத்தை நாசப்படுத்தி வெண்மையான உள்ளத்தை கருப்பாக்கிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய உள்ளம் பாலடைந்து போய் கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு அல்ல அவனுக்கு கொடுத்திருக்கின்ற நேமத்தை எந்த மனிதனும் சிந்தித்து பார்த்தது கிடையாது. பொறாமை என்பது பல ரூபத்தில் வரலாம். நன்றாக சலாம் சொல்லி சிரித்து மகிழ்வார்கள், உள்ளம் பற்றி எரிந்து கொண்டிருக்கும். இன்றைய சமூகத்திலே நாம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாய்களை நாம் நன்றாக சிரித்து மகிழ்வார்கள், பேசுவார்கள், உள்ளம் பற்றி எரிந்து கொண்டிருக்கும், உள்ளம் குமரிக் கொண்டிருக்கும். மின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸது. சிரித்துக் கொண்டே பேசலாம், பக்கத்தில் இருந்து கொண்டே நம்மோடு பொறாமைப்படலாம். ஒன்றாக வியாபாரம் செய்து கொண்டு, ஒன்றாக தொழில் செய்து கொண்டு இந்த பொறாமையும் தீய தீ பற்றி எரியலாம். நமக்கு தெரியாது, நாம் அறிய மாட்டோம் எந்த ரூபத்திலே நம்மை இப்படியான பொறாமை மேகங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய மாட்டோம். சூராக்களை ஓதுவோம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்போம். எந்த ரூபத்தில், யாரிடத்தில் இருந்தாவது இப்படியான தீய குணங்கள் எங்களை நோக்கி வருகின்ற போது அதனை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருக்கிறான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அடுத்ததாக மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இன்னும் ஒரு தீய குணம்தான் மோசடி, நம்பிக்கை துரோகம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்து இருக்கின்ற போது தன்னுடைய அருமை சோழர்களான சஹாபா சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், என் அருமை சோழர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய சிந்தனைக்கு நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன விடயம் தெரியுமா? நாளை மறுமை நாளையில் சில மக்கள் இந்த உலகத்தில் என்ன என்ன மோசடி செய்தார்களோ, ஏமாற்றி பிழைப்பு நடத்தினார்களோ, அந்த ஏமாற்றி பிழைப்பு நடத்தி என்ன என்னவற்றையெல்லாம் உலகத்திலே சம்பாதித்து சொத்துக்களாக குவித்து வைத்திருந்தார்களோ, அவை அனைத்தையும் தங்களுடைய கழுத்துகளில் மாலைகளாக அணிந்து கொண்டு அந்த இரட்சகனுக்கு முன்னால் வந்து நிற்பார்கள். இந்த நிலைமை உங்களுக்கு வருவதிலிருந்து நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சிறு பொருளாக இருக்கலாம், துரோகம், நம்பிக்கை துரோகம், ஏமாற்றுதல், மோசடி செய்தல், களவெடுத்தல், இப்படியான செயற்பாடுகளினால் இந்த உலகத்தில் யாரையும் யாரும் ஏமாற்றி விடலாம். ஒரு மனைவிக்கு தெரியாது கணவன் கொண்டு வந்த பணமும் பொருளும் எங்கிருந்து வந்தது என்று ஒரு மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், பெற்றோர்கள் எவ்வாறு சம்பாதிக்கிறார்கள் என்று பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். படைத்த ரொம்புக்கு முன்னால் இந்த உலகத்திலே மறைத்து வாழ்ந்தாலும் நாளை மறுமை நாளையில் ஒவ்வொன்றையும் அல்லாஹு தஆலா வெளித்து போட்டு காட்டுவான். இதனைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சிறு பொருளை நீ மற்றவர்களிடத்திலிருந்து அநியாயமாக மோசடியாக துரோகம் செய்து பிழைப்பு நடத்தி எடுத்திருந்தாலும் அதனை நாளை மறுமையில் உன்னுடைய கழுத்திலே தொங்க விடப்படும், அதனோடு நீ அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிறுத்தப்படுகின்ற வேளையிலே கோடான கோடி மக்கள் நிற்கின்ற அந்த மகிஷர் பெருவழியிலே உன்னுடைய மானம் போகுமா இல்லையா? உன்னுடைய முகத்தினுடைய திரையை அல்லாஹ் கிழித்து விட்டு உலகத்து மக்களுக்கு காண்பிப்பானே, இந்த நிலைமை நீ சற்று சிந்திக்க வேண்டாமா? எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த சமூகத்தினரை பார்த்து எச்சரிக்கை செய்கிறது. யாரோடும் துரோகமாக நடந்து கொள்ளாதீர்கள், உண்மையாக நடந்து கொள்ளுங்கள், யாருக்கும் நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள், மோசடி செய்யாதீர்கள், களவெடுக்காதீர்கள், மற்றவர்களுடைய பொருளின் மீது நீங்கள் ஆசைப்படாதீர்கள். இவைகள் உங்களுடைய ஈமானை அப்படியே புசுக்கிவிடும், தின்றுவிடும். இது மனிதனுடைய வாழ்க்கை என்று அன்றாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல செய்திகளில் இதுவும் ஒன்றாக இன்று மடிந்து குவிந்து காணப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அடுத்ததொரு விடயம் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற தீய குணங்களில் ஒன்று ஜீபத், மற்றவர்களுடைய குறைகளை அலசி ஆராய்ந்து திரிகின்ற ஒரு தன்மை இந்த உலகத்திலே நாங்கள் இன்று சர்வசாதாரணமாக எங்கும் எதிலும் பார்க்க முடிகிறது. சந்தைகளிலே பார்க்கலாம், மார்க்கெட்டுகளிலே ஒன்றாக கூடியிருக்கின்ற இடங்களிலும் நாம் இதனை அவதானிக்கலாம். ஏன் மஸ்ஜிதுகளில் கூட இது இல்லாமல் இல்லை. அதான் சொல்லப்பட்டு இகாமத் செல்லப்படுகின்ற அந்த சிறிய இடைவேளைக்குள் கூட, இகாமத் செல்லப்படுகின்ற அந்த குறுகிய வேளைக்குள் இருவர் இருவராக சேர்ந்து ஏதோ ஒன்று முணுமுணுத்து பேசுகின்றார்கள் என்றால் அது அல்லாஹ்வை பற்றியோ ரசூலை பற்றியோ இருக்க மாட்டாது. குர்ஆனை பற்றியோ ஹதீஸை பற்றியோ ஷரீஅத்தை பற்றியோ மார்க்கத்தின் விளக்கத்தை பற்றியோ இருக்க மாட்டாது. தெளிவாக நாம் நினைக்கலாம், கூறலாம், ஏதோ மூன்றாவது மனிதனுடைய குறைகளை பேசுகின்ற இடமாக இன்று மஸ்ஜிதுகளும் முன் சப்புகளும் ஆகிவிட்டது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் சென்ற வேளையில் நரகத்தின் பல காட்சிகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காண்பிக்கப்பட்டது. அதில் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள், அந்த மனிதர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? லஹும் அபஃபாரு மின் நுஹாஸின் வயக்மிஷூன வுஜூஹஹும் வஅத்பாரஹும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தின் காட்சியை நான் மிஅராஜில் பார்த்தேன். அதில் சில மக்களுடைய நகங்கள் மிகவும் கூர்மையானதாக வளர்ந்திருந்தது. அந்த நகங்கள் எல்லாம் செம்பிலாலான நகங்களாக இருந்தன. அந்த நகங்களினால் அந்த மக்கள் தங்களுடைய முகத்தையும் முதுகையும் நெஞ்சையும் அப்படியே கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தடவையும் அந்த செம்பிலான கூர்மையான நகங்களினால் தங்கள் முகங்களையும் தங்கள் நெஞ்சுகளையும் முதுகுகளையும் கீறி கிழிக்கின்ற போது நெருப்பில் விழுந்த புழுக்களைப் போல் அப்படியே துடியாய் துடித்து விடுகிறார்கள். மீண்டும் அவர்களுடைய கைகளினாலே கீறுகிறார்கள், கிழிக்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே இப்படியாக அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் யார்? பார்ப்பதற்கு ரொம்ப பாவமாக இருக்கிறார்கள். தங்களுடைய கைகளினாலே தங்களை அநியாயம் செய்து கொண்டு வேதனை செய்யப்பட்டு செய்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் யார்? இவர்கள் யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். இவர்கள் யார் என்றால், இவர்கள் தான் மனிதர்களுடைய மாமிசங்களை இறைச்சிகளை உண்டவர்கள், சாப்பிட்டவர்கள். மனிதர்களுடைய இறைச்சியை மாமிசத்தை சாப்பிட்டவர்கள் யார்? புறம் பேசுவதனால் மனிதர்களுடைய மாமிசத்தை உண்டவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய மானத்தை போக்கியவர்கள். உலகத்திலே கண்ணியமாக வாழ்ந்திருப்பார்கள், கண்ணியமான குடும்பமாக கணவன் மனைவியாக உலகத்திலே வாழ்ந்திருப்பார்கள், சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்திருப்பார்கள். அவர்களை பிரித்தவர்கள், பிரித்தவர்களை அளவைத்தவர்கள், சேர்ந்து வாழ்ந்தவர்களை பிரித்தவர்கள், குடும்பத்திலும் சமூகத்திலும் மக்களுக்கு மத்தியிலும் ஊர் மக்களுக்கு மத்தியிலும் குழப்பங்களை பித்தனாக்களை உண்டாக்கியவர்கள், இவர்களுக்குத்தான் இப்படியான தண்டனை வழங்கப்படுகிறது என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். வைத்தியரிடத்திலே நாம் நம்முடைய உடல் பரிசோதனைக்காக நாம் செல்லுகின்ற வேளையிலே டாக்டர் சொல்லுகிறார், உங்களுடைய உடம்பிலே புலஸ்ட்ரால் இருக்கிறது, மாமிசம் இறைச்சி சாப்பிடாதீர்கள். அன்றிலிருந்து நாம் இறைச்சி சாப்பிடுவது இல்லை, தடுத்து விடுகிறோம், அதனை அப்படியே நிப்பாட்டி விடுகிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், நீ பொறாமைப்படாதே, மற்றவனுடைய குறைகளை தேடாதே. அல்லாஹும் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் மற்றவனுடைய குறைகளை தேடாதீர்கள், அப்படி தேடுவீர்களேயானால் உங்களுடைய சகோதரனுடைய மையத்தினுடைய மாமிசத்தை இறைச்சியை நீங்கள் சாப்பிடுகின்றவர்களைப் போல. இறைச்சி சாப்பிடாதீர்கள் என்றால் சாப்பாட்டிலே இறைச்சியை நாம் நிறுத்தி விடுகிறோம். உடலுடைய ஆரோக்கியத்திற்கு பாதகம் டாக்டர் எச்சரிக்கை செய்திருக்கிறார், மாமிசம் இறைச்சி சாப்பிடுவதை நிறுத்தி விடுகிறோம். எத்தனை மக்கள் மற்றவனுடைய மனிதனுடைய உடலில் இருந்து இறைச்சியின் ஆளாண்டம் சாப்பிடுவது நிறுத்தி இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள், குறைகள் பேசுவது என்றால் தனியான இன்பம், தனியான ருசி. மற்றவர்களுடைய குறையை பேசவில்லை என்றால், மற்றவர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு செய்தியை மற்றவன் இன்னும் ஒரு நாம் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் நிம்மதி இல்லை, தூக்கம் வருகின்ற தூக்கம் கூட தடைப்பட்டு விடுகிறது. யாரிடத்திலேயாவது சொல்ல வேண்டும், யாரிடத்திலேயாவது எங்களிடத்தில் இருக்கின்றவற்றை உண்மையா பொய்யா என்று தெரியாமலேயே கேட்டதை மறுபக்கமாக மறுவினாடியை சொல்லிவிட வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புறம் பேசாதீர்கள், மற்றவருடைய குறைகளை தேடாதீர்கள். ஒரு நாள் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற நேரம் பார்த்து நபிகளாருடைய இன்னும் ஒரு மனைவி உம்முல் முஃமினீன், முஃமின்களுடைய பரிசுத்த தாய்மார்கள் ஒருவரான ஸஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கணவனை பார்க்க ஆயிஷாவுடைய வீட்டுக்கு வருகின்ற வேளையிலே ஸஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கட்டையான ஸஃபியா வருகிறாள். அவர்கள் இயற்கையிலேயே குட்டையானவள், வளர்ச்சி குறைந்தவர்கள், அது எல்லோருக்கும் தெரியும். தெரிந்திருந்தும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள் நபிகளாரை பார்த்து, உங்களை பார்க்க உங்களுடைய கட்டையான ஸஃபியா வருகிறாள். கட்டையானவள் என்ற வார்த்தையை கேட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே மாற்றம் தென்படுகிறது. சொன்னார்கள், ஆயிஷா, என்ன வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், உங்களுடைய இந்த வார்த்தையை கடலில் போட்டால் கடலினுடைய சுவையே மாறிவிடும், கடலினுடைய இயற்கையின் நிறமே மாறிவிடும், சுவையே மாறிவிடும். அந்த அளவுக்கு முழு கடல் நீரினுடைய சுவையை கூட மாற்றுகின்ற அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு வார்த்தை அல்லவா நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். கட்டையானவள் என்பது சாதாரண விடயம் எங்களுடைய பார்வையிலும் பேச்சிலும். இதைவிட எவ்வளவு மோசமான வார்த்தைகளை எல்லாம் நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறை பேசுவதையும் குறை தேடுவதையும் மற்றவருடைய அந்தரங்களை தேடி அழைத்து பார்ப்பதிலும் நம்முடைய வாலிபர்களும் பெரியோர்களும் சிறுவர்களும் ஈடுபடுகின்றார்கள் என்றால், கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய உள்ளத்திலே படிந்திருப்பதெல்லாம் பாவ கரைகள், அவர்களுடைய மாமிசத்தை இறைச்சியை நாங்கள் உண்டு கொண்டிருக்கிறோம். இவர்களுக்குத்தான் நாளை மறுமையில் கொடுக்கப்படுகின்ற வேதனை. அவர்களுடைய இரும்பு கரங்களினால் நகங்களினாலே அவர்களுடைய முகத்தையும் முதுகையும் நெஞ்சுகளையும் கிழித்து கீறி கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஏதாவது ஒரு செய்தி நமக்கு வருகிறதா, உண்மை தன்மையை அறிய வேண்டும். அது உண்மை இருக்கலாம், பொய் இருக்கலாம், அதனை மறைப்பது ஒரு முஸ்லீமினுடைய பண்பு, ஒரு முஸ்லீமினுடைய கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமினுடைய குறையை மறைத்தால் நாளை மறுமை நாளையில் பல குறைகளை அல்லாஹ் உனக்கு மறைத்து மன்னித்து உன்னை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். குறையை மறைக்க வேண்டும். எனவே மனித உள்ளங்களிலே காணப்படுகின்ற தீய குணங்களில் மற்றவர்களுடைய குறைகளை அலசி தேடுவதும் ரீபத் பேசுவது புறம் பேசுவது இந்த சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. அல்லாஹு தஆலா அடுத்ததாக எங்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு வாசகம் தான் அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வமா அனா பிழ்லாமின் லில் அபீத், என்னுடைய அடியார்கள் யாருக்கும் நான் அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்லை. எங்கள் யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்லை. அடியார்களுக்கு அநியாயம் செய்வது அல்லாஹ் தனக்கு தானே ஹராமாக்கி வைத்திருக்கிறார். மனிதர்களாகிய நாங்கள் தான் ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்கிறோம். அநியாயம் என்பது இந்த சமூகத்திலே பரவி காணப்படுகின்ற, மனிதர்களிடத்திலே காணப்படுகின்ற தீய குணங்களில் இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் இன்னும் மீண்டும் கூறுகிறான், வலா தஹஸதன்னல்லதீன காஃபிலன் அம்மா யஅமலுத் தாலிமூன், உலகத்திலே அநியாயக்காரர்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள், அவர்கள் அநியாயம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் மற்றவர்களுக்கு தங்களுடைய சொல்லால் செயலால் நடத்தினால் அநியாயம் செய்கிறார்களோ அப்படியான அநியாயக்காரர்களே நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள், என்னை அல்லாஹ் கண்டுகொள்ளவில்லை, அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை. நான் என்னுடைய இஷ்டத்தின் பிரகாரம், மன விருப்பத்தின் பிரகாரம் யாருக்கும் எவ்வளவு அநியாயம் செய்யலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். ஒரு நாள் வருகின்ற வேளையிலே உங்களை நாம் பிடித்துக் கொள்வோம். அல்லாஹுடைய பிடி ரொம்ப கடுமையானது, அந்த பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அல்லாஹ் கொஞ்சம் விட்டு இருக்கிறான். எவ்வளவோ பாவம் செய்கிறோம், அநியாயம் செய்கிறோம், மற்றவர்களுக்கு துரோகம் செய்கிறோம், எங்களுக்கு எந்த ஒன்றும் நடக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ் எங்களை பார்க்கவில்லை, எங்களை விட்டும் அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று நினைத்து விடாதீர்கள். நேரம் காலம் சரியா வருகின்ற நேரத்தில் உங்களை நாங்கள் பிடித்துக் கொள்வோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தனையோ மக்கள் குர்ஆனை கைகளிலே எடுத்து ஓதுகிறார்கள், தாங்கள் ஓதுகின்ற குர்ஆனே தங்களுக்கு எதிராக சாபம் செய்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது எப்படி? குர்ஆன் ஓதுவதே நன்மை, அதே குர்ஆன் ஓதுகின்ற மக்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே சாபம் செய்கிறது. எதை போல தெரியுமா? அலா லஅனத்துல்லாஹி அலல் தாலிமீன். ஒரு மனிதன் இருக்கிறான், தன்னுடைய சொல்லால் செயலால் பேச்சால் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறான், அவன் இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறான். எப்படி? அலா லஅனத்துல்லா, அல்லாஹ்வுடைய லஅனத் சாபம் இருக்கிறது அவர்கள் யார் மீது இறங்கும் தெரியுமா? அலல் தாலிமீன், அநியாயக்காரர்கள் மீதே இறங்கும் என்ற, அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் செய்த சாபத்தை அநியாயம் செய்து கொண்டே ஒருவன் ஓதுகிறான். அந்த ஓதுகின்ற ஓதலுடைய கருத்து இருக்கிறது, அது வேறு யாருக்கும் அல்ல, தன்னுடைய தலையின் மீது அவனே சாபத்தை விட்டுக் கொண்டிருக்கிறான். அதனால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஓதுகின்ற எத்தனையோ மக்கள் தங்களுக்கு தாங்களே அல்லாஹ்விடத்தில் அநியாயத்தை சாபத்தை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அநியாயம் செய்து கொண்டே அநியாயத்துக்கு எதிரான ஆயத்தை ஓதுகின்ற மனிதர். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அநியாயம் செய்வதை அல்லாஹ்வே ஹராமாக்கி தடுத்து வைக்கின்ற போது நாங்கள் யாருக்கும் எந்த விதத்திலும் அநியாயமோ இடையூறோ யாருக்கும் மனித உள்ளங்களுடைய உள்ளத்தை நோகடிக்கின்ற அளவுக்கு எங்களுடைய நாவினாலோ செயலினாலோ நடத்தையினாலோ யாருக்கும் கொஞ்சம் கூட நாம் அநியாயம் செய்துவிடக்கூடாது. சில மக்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான திரையும் இல்லாமல் கபூல் செய்யப்படுகிறது. தாமதம் இல்லை, எந்த திரையும் இல்லை, கேட்ட உடனே அல்லாஹ் நிறைவேற்றி விடுகிறான். அதில் ஒரு மனிதன் யார்? அநியாயம் செய்யப்பட்டவன் உள்ளத்தால் மனம் நோகி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். அவனுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்கள். அவன் ஒரு காபிராக இருந்தாலும் சரிதான், அவன் ஒரு மாற்று மத சகோதரனாக இருந்தாலும் சரிதான், யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள், யாருக்கும் எந்த அநியாயத்தை உள்ளத்தால் கூட நினைத்து கூட பார்க்காதீர்கள். எத்தனையோ மக்கள் உலகத்திலே எல்லாம் இருந்தும் உலகத்திலே வாழ்க்கை அனுபவிக்க முடியாத அளவுக்கு பைத்தியம் பிடித்த பித்தகர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அலைந்து கொண்டிருக்கிறார்கள், நிம்மதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ யாருக்கோ எக்காலத்திலோ தங்களுடைய சொல்லால் செயலினால் அவர்கள் அநியாயம் செய்திருக்கிறார்கள். அநீதம் இழைக்கப்பட்டவர்களுடைய துவாமிக்கு அவர்கள் உலகத்தில் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் சைத்தான் இந்த உலகத்திலே பாதை ஓரங்களில் அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களைப் போல சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அநியாயம் மிக பயங்கரமானது, உள்ளத்தால் கூட நினைத்து கூட பார்க்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திகஃபார் தௌபா செய்து கொள்ள வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை, அஸ்தக்ஃபிருல்லாஹ அல்லதீ லா இலாஹ இல்லல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலை, லா இலாஹ இல்ல அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. பல தௌபாக்கள் இருக்கின்றன. அல்லாஹ்விடத்தில் ரப்பிடத்தில் கேட்பதற்கு தௌபாவுக்கு எந்த மொழியும் பாஷையும் அவசியம் இல்லை, நேர சந்தர்ப்பங்கள் அவசியம் இல்லை. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்து எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இப்படியான பாவ கரைகளை போர்த்தி எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற தீய குணங்களை பிரதான தலையாய இன்னும் ஒரு பாவம் தான் பொய். மனிதனுடைய உடம்பெல்லாம் ஒரு நாள் ஓய்வு பெற துடிக்கும். ஒருவன் நோய்வாய்ப்பட்டு விட்டால் வைத்தியசாலையிலோ வீட்டிலோ ஆற்றிலோ அவன் நோயாளியாக இருப்பான். எழுந்து நடக்க முடியாது, கைகள் கால்கள் சோர்ந்து விடும், எல்லாமே ஓய்வை எதிர்பார்க்கும். மனிதனுடைய நாவுக்கு எப்போது ஓய்வு, எப்போது ஓய்வு? அவன் வைத்தியசாலையில் இருந்தாலும் கட்டிலில் நோயாளியாக படுத்துக் கொண்டிருந்தாலும் எல்லா உறுப்புகளும் ஓய்வெடுக்கும், நாவு மட்டும் ஓய்வெடுக்காது. எந்த நேரத்திலும் எப்போதும் யாரிடத்திலேயாவது எதையாவது வளவளவன பேசுகின்ற ஆற்றல் இந்த நாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனை நரகத்திற்கு அழைத்து செல்வதும் இதே நாவுதான், ஒரு மனிதனை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்வதும் இதே நாவுதான். ஒரு மனிதன் காலை நேரத்தை அடைந்து விட்டால் மனிதனுடைய எல்லா உறுப்புகளும் இந்த மனிதனுடைய நாவை பார்த்து சொல்லுகிறது, நாவே இத்தக்கில்லா பீனா, எங்கள் விடயத்தில் நீ அல்லாஹை பயந்து கொள்வாயாக, நீ தப்பித்தவறியாவது ஏதாவது ஒன்றை உழன்று விட்டால் நரகம் கிடைப்பது நாவுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் சேர்த்துத்தான். மனிதனுடைய கைகள் கால்கள் உள்ளம் எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு நாள் காலையில் இந்த மனிதனுடைய நாவை பார்த்து பயந்து கொள், உன்னை கொஞ்சம் அடக்கிக் கொள், உன்னை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள் என மனித உறுப்புகள் அனைத்து இந்த நாவை பார்த்து தினமும் காலையில் கெஞ்சுகின்றன என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதன் தப்பி தவறியாவது ஒரு பொய்யை பேசிவிட்டால் அந்த ஒரு பொய் போதும் அவனை பாவத்தின் பக்கமாக அழைத்து செல்லும், பாவம் அவனை நரகத்தின் பக்கமாக அழைத்து செல்லும். அவனை ஒரு பொய் பாவம் செய்ய தூண்டும், அவன் ஒரு பாவத்தை செய்கிறான், அல்லாஹினுடைய பார்வையிலே ஏற்றிலே அவன் ஒரு பொய்யனாக எழுதப்படுகிறான், பொய்யர்கள் நரகம் நுழைவார்கள் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகிறோம் பொய் பேசுகிறோம், நோன்பு நோக்கிறோம் பொய் பேசுகிறோம், பொய் எங்குதான் இல்லை, எல்லாரிடத்திலும் இருக்கிறது, எல்லோரிடத்திலும் இருக்கிறது, எல்லா இடத்திலும் பொய் பேசக்கூடிய சர்வ சாதாரண ஒரு நிலைமை இந்த சமூகத்திலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சூரத்துல் முர்சலாத் 29வது ஜுசு கடைசியாக இடம்பெறுகின்ற சூரத்துல் முர்சலாவை ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு வீட்டுக்கு சென்று தர்ஜுமாவை எடுத்து சூரத்துல் முர்சலாவை கொஞ்சம் புரட்டுங்கள், கொஞ்சம் ஓதி பாருங்கள், அதில் ஒரு வசனத்தை அல்லாஹ் 10 தடவைகள் சொல்லுகிறான். ஒரே சூரா, ஒரே வார்த்தையை ஆயத்தை ஒரு சூராவில் மாத்திரம் அல்லாஹு தஆலா 10 தடவைகள் சொல்லுகிறான். அந்த சொல்லுத்தான் வைலுன் லில் முகஸ்ஸிபீன், பொய் பேசுகின்றவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் பாவம் செய்து கொண்டிருக்கிறான். கேடுண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், நரகங்களில் பல வகை இருக்கின்றது, அதில் ஒன்று வயல் என்கின்ற நரகம். அந்த வயல் என்கின்ற நரகத்திற்கு இவர்கள் செல்லுவார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரே சூராவை அல்லாஹு தஆலா 10 தடவைகள் பொய் பேசுகின்றவர்களை பற்றி சாபம் செய்கின்றார் என்றால் நான் பொய்யனா? நான் யாருக்கு பொய் சொல்லுகிறேன், எந்த சந்தர்ப்பத்தில் பொய் சொல்லுகிறேன்? பொய் சொல்லுகின்ற போது ஒன்றை கூட யோசிப்பது கிடையாது, நுனி நாவிலே பொய் இருக்கிறது, எடுத்த எடுப்பில இல்லை. அந்த அளவுக்கு போய் மனிதனுடைய நாவிலிருந்து பறக்கின்ற ஒரு ஏவுகணையை போல பறந்து சென்று கொண்டிருக்கிறது. இதனுடைய ஆழம் பேராபத்துக்களை பற்றி மனிதன் கொஞ்சம் கூட சிந்தித்து பார்த்திருப்பது கிடையாது. பொய் பேசுகின்றவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களுடைய நாவு எவ்வளவோ பேச்சுக்களை பேசுகின்றது, அந்த பேச்சுக்களில் இரண்டு வகையான பேச்சுக்களை நாம் பார்க்கலாம். ஒன்று மனித நாவுகள் உண்மை பேசுகிறது, இன்னும் ஒன்று பொய் பேசுகிறது, மூன்றாவது பேச்சொன்றை மனித நாவு பேசுவது கிடையாது. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இரண்டு மலக்கு மகள் இருக்கிறார்கள், நன்மையையும் தீமையையும் அவர்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் யார்? ரகீபும் அதீத், இரண்டு மலக்குமார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், உன்னுடைய நாவிலிருந்து என்ன வெளிப்படுகிறதோ மனிதா நீ நினைத்து விடாதே, நான் நீ பேசுகிறேன். உலகத்திலே கணக்கெடுக்காமல் எத்தனையோ விடயங்களை பார்த்தும் கேட்டும் உலகத்திலே செய்து கொண்டும் இருக்கிறோம். எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா பதிவு செய்து கொண்டிருக்கிறான். இரண்டு மலக்குமார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு மனிதன் ஒரு பொய்யை பேசினால் அவனிடத்தில் இருக்கின்ற மலக்குமார்கள் ஒரு மைல் தூரம் தூரமாகி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் வாயை திறந்து ஒரு பொய் பேசினால் அவனிடத்தில் இருக்கின்ற மலக்கு ஒரு மைல் தூரம் தூரமாகி விடுகிறார். ஏன்? ஒரு பொய் பேசியதனால் அவனுடைய நாவிலிருந்து வாயிலிருந்து வீசுகின்ற நாற்றத்தை துருவாடையை நுகர்ந்து கொள்ள முடியாமல் மலக்குமார்கள் ஒரு மைல் தூரம் தூரமாகி விடுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பொய், எத்தனை பொய்கள்! மலக்குமார்கள் நெருங்கி கூட பார்க்க மாட்டார்கள். மலக்குமார்கள் எங்களிடத்தில் இல்லாத நிலையில் நமக்கு மௌத்து வரும் என்றால் நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய கதி என்ன? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பாவம் செய்கின்ற நேரத்தில் எங்களோடு ஈமான் இருக்க மாட்டாது, பாவம் செய்கின்ற நேரத்தில் எங்களோடு மலக்குமார்கள் இருக்க மாட்டார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும், மௌத்து எப்போது வரும்? மௌத்து எப்போது வரும்? ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் எந்த நேரத்தில் மௌத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும்? நாவு சுத்தமாக இருக்க வேண்டும், உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும், அல்லாஹோடு எந்த நேரத்திலும் தொடர்போடு இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமாக சிந்தித்து நம்மை சீர்குலைத்து நம்மை நாமாக சிந்தித்து நாம் நம்மை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நம்மை திருத்துவதற்கு வேறு யாரும் வரவுமாட்டார்கள், நம்மை யாரும் யாராலும் திருத்த முடியாது. நாமாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது, உலகத்தில் எல்லாவற்றையும் மாற்றிக் கொண்டிருக்கிறோமே, நம்மை நம்மாக நாமாக மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் வேறு யாராலும் நம்மை மாற்ற முடியாது. நாம் மாற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பல விடயங்கள் இருந்தாலும் நேரத்தை கவனத்தில் கொண்டு நான் முடிவுரைக்கு வருகிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரண்டு கபர்களுக்கு இடையிலே நடந்து செல்லுகின்ற வேளையிலே, இரண்டு கபராளிகளுக்கு இடையிலே நடந்து செல்லுகிறார்கள், நடந்து சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கபராளிகளை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், இன்னஹுமா யுஅஸ்ஸிபான், இந்த இரண்டு கபராளிகளுடைய கபர்களிலும் வேதனை செய்யப்படுகிறது. நாங்களும் தான் எங்களுடைய கபராளிகளை சந்திக்க செல்கிறோம், தியாராவுக்கு செல்லுகிறோம், அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறோம், துவா செய்துவிட்டு செல்லுகிறோம். உள்ள என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு கபராளிகளை சுட்டிக்காட்டினார்கள், இந்த இரண்டு கபராளிகளுக்கு வேதனை செய்யப்படுகிறது. அவர்கள் ஒன்றும் பெரும் பாவம் செய்ததற்காக அல்ல. இல்லை இல்லை, பெரும் பாவம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஏன் வேதனை செய்யப்படுகிறார்கள்? அவர்கள் ஒன்றும் பெரும்பாவம் செய்யவில்லை. சற்று வேளையிலே சொல்லுகிறார்கள், அது பெரும்பாவம் தான். நாங்கள் அப்படித்தானே ஒன்றை கணக்கில் எடுப்பது கிடையாது. முதலாவதாக சொன்னார்கள், ஒரு கபராளியை காட்டி, இன்னஹு லா யஸ்தத்ரு மின் பௌலிஹி, இவனுக்கு ஏன் கபரில் நெருப்பு போட்டப்பட்டு அதாவது செய்யப்படுகிறது தெரியுமா? சிறுநீர் கழிக்கின்ற வேளையில் தன்னுடைய அவுரத்தை ஒழுங்கா மறைக்கவில்லை, சிறுநீர் கழித்து விட்டு ஒழுங்கா சுத்தம் செய்யவில்லை. இதனால் இவனுடைய மன்னரையிலே நெருப்பு மூட்டப்பட்டு வேதனை செய்யப்படுகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாதாரணமாகத்தான் நமக்கு தெரிகிறது, சாதாரணமாகத்தான் தெரிகிறது. பாவத்தின் விளைவை பார்த்தீர்களா? சிறுநீர் கணித்து விட்டு ஒழுங்காக சுத்தம் செய்யாததன் காரணமாக இவனுடைய கபரில நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கபராளியை காட்டி சொல்லலாம் அனைவரும் சொன்னார்கள், இவன் வாயை திறந்தாலே கோல் சொல்லுவான், பொய் பேசி திரிவான். அதனால் கோல் சொல்லி திரிந்ததன் காரணமாக இவனுடைய கபரிலும் வேதனை செய்யப்படுகிறது என சொல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தில் யாரெல்லாம் நம் இந்த பொய் பேசிக்கொண்டு புறம் பேசிக்கொண்டு கோல் சொல்லி திரிகிறார்களோ இவர்கள் ஒரு காலமும் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள், நரகம் நுழைவார்கள். வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில்லு மசா, பொய் பேசி புறம் பேசி யாரெல்லாம் கோல் சொல்லி திரிகிறார்களோ இவர்களுக்கு வயலுள் நரகம் உண்டாகும், கேடு உண்டாகும், நாசம் உண்டாகட்டும் என நாங்கள் அடிக்கடி ஓதுகின்ற வயலுள்ளி எங்களை பார்த்து எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய திருமக்களே, உலகத்திலே வாழுகின்ற போது நம்முடைய சொல்லும் செயலும் நடத்தையும் அழகாக இருக்கும் என்றால் மக்கள் எங்களை நல்லவர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். யாரையெல்லாம் மக்கள் நல்லவனாக ஏற்றுக்கொள்கிறார்களும் படைத்த ரஹ்மானும் அவனை நல்லவனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உயரிய கூலியாக சுவர்க்கத்தை கொடுக்கிறான். யாருடைய சொல்லும் செயலும் நடத்தையும் தீய குணங்களாக இருக்கின்றதோ, பாவமான காரியங்களாக இருக்கின்றதோ மக்களும் அவனை வெறுக்கிறார்கள். யாரையெல்லாம் மக்கள் வெறுக்கிறார்களோ அவர்களை அல்லாஹும் வெறுக்கின்றான். யாரை அல்லாஹ் வெறுத்து விட்டானோ அவர்கள் நரகவாதிகள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய மௌத்தை நினைத்து யாரும் சந்தோஷப்படக்கூடாது. நம்முடைய மௌத்தை நினைத்து இந்த பூமியில் வாழக்கூடியவர்கள், நம்முடைய ஊரிலே வாழக்கூடியவர்கள், மஹல்லாவாசிகள், குடும்பத்தில் உள்ளவர்கள், இப்போதுதான் எங்களுக்கு நிம்மதி என்று யார் நிம்மதி விடக்கூடாது. நம்முடைய மௌத்தை நினைத்து நம்முடைய குடும்பத்தார்கள் அழுவார்கள், ஊர் மக்கள் அழ வேண்டும். நமக்கு தெரியாதவர்கள், சொந்தம் இல்லாதவர்கள் நம்முடைய மௌத்தை நினைத்து கவலைப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நமக்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும் மகஃபிருல்லஹு வரஹம்ஹு. யா அல்லாஹ், ஒரு சாலிஹான மனிதனாக இந்த பூமிக்கு பாரம் இல்லாமல் யாருக்கும் எந்த அநியாயம் செய்யாமல் வாழ்ந்த மனிதனிடத்திலே வந்து விட்டார், அவரை நாம் இழந்து விட்டோம். யா அல்லாஹ், நீ அவருக்கு ரஹமத் செய்வாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று யாரோ ஒருவர் நமக்காக துஆ செய்கின்ற அளவுக்கு இந்த உலகத்தில் நாம் சீதேவியாக நல்ல மனிதனாக யாருக்கும் அநியாயம் செய்யாத நிலையில் நம்முடைய மௌத்தை நாம் அனுபவிப்போம் இருந்தால் நிச்சயமாக நமக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிடும். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கேட்ட விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் மீள் பரிசீலனை செய்து எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நல்லவர்களாக வாழ நாம் அனைவரும் முயற்சி செய்வோமாக. அதற்கு இல்லாமல் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.